நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
இயற்கை விவசாயம் செய்து வரும் மாதம்பட்டி குப்பனூரைச் சேர்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள் தம்முடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார், கேட்போமா?
வணக்கம் நண்பர்களே, நம்ம நிகழ்ச்சி 107.4 நிறைய பயனுள்ள விஷயங்களை கொடுத்துட்டு வர்றோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க குப்பனூர் மாதம்பட்டியை சேர்ந்த விவசாயி ஐயா சதாசிவம் அவர்கள். அவங்க பாத்தீங்கன்னா 40 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா தாத்தா காலத்துல இருந்தே விவசாயம் ஐயா வந்து 40 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து மாறி இருக்கிறாங்க. யாரும் சொல்ல கிடையாது, நானேதான் வந்து முயற்சி பண்ணி பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப வந்து நல்லா இருக்குது, எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுடைய அனுபவங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா.
வணக்கம். குப்பனூரை சேர்ந்த சதாசிவங்க, 40 ஆண்டு காலமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். 40 வருஷத்துக்கு முன்ன பாத்தீங்கன்னா, நான் விவசாயம் ஆரம்பிக்கும் போது தொழு உரம் ஆட்டுப்பட்டி இது புடிச்சுதான் நம்ம வந்து அன்னைக்கு ராகி சோளம் கம்பு எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் 1975 பின்னாடிதான் அந்த உரம் ஃபெர்டிலைசர் போடுறதுக்கு ஆரம்பிச்சோம். அதுக்கு முதல்லாம் சாதாரணமா இந்த உரத்திலேயே கடல்காய் போட்டாலும் 30 மட்டும் வருங்க, ராகி போட்டாலும் 30 மட்டும் வரும். அப்புறம் இந்த ஃபெர்டிலைசர் போடுறதுக்கு ஆரம்பிச்சு என்னாச்சுன்னா, உங்களுக்கு நோய் எல்லாம் அதிகமாயி விளைச்சல் வந்து ரொம்ப குறைவாயிடுச்சு. கள்ளக்காய் போட்டா 30 மூட்டை எடுத்திருந்த காடு 10 மூட்டை கூட வரதில்ல. அத்தனை போ சோளம் ராகி சோளம் காட்டன் எடுத்தீங்களா, அத்தனை புழுவு காட்டன்ல வந்து முதல்ல எல்லாம் நல்லா இருந்து உரமும் பூச்சியுமே மருந்து அடிச்சு அடிச்சு என்னாச்சுன்னா உங்களுக்கு பூராமே வியாதி ஆகி போச்சு. அப்புறம் அதுல இருந்து நானாகவே அதிக இந்த இத்தனை காரணம் வந்து இந்த மருந்துங்கிற அப்பதான் நானே நல்லா உணர்ந்து, இப்ப வந்து 2009 சர்டிபிகேஷனோட நாங்க வந்து ஆர்கானிக் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆர்கானிக் வந்து உங்களுக்கு ஒரு விஷம் இல்லாத ஒரு உணவு வந்து நாங்க உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறோம். அது வந்து சாப்பிட்டீங்களேன்னா திராட்சை நான் நிறைய சாப்பிடுறோம், திராட்சை ஜூஸ் இப்ப பண்ணிட்டு இருக்கிறேங்க. அது எல்லாம் சாப்பிட்டீங்களேன்னா அது எத்தனையோ வியாதி வந்து ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு திராட்சை, பன்னீர் திராட்சைங்கிறது சாதாரண திராட்சை, மருத்துவ குணம் கொண்ட திராட்சை. அது வந்து பழமா சாப்பிட்டாலும் சரி ஜூஸா சாப்பிட்டாலும் சரி அத்தனை வியாதி கேன்சர் வந்துருங்க சொல்றாங்க. அந்த கேன்சர் வந்து இனி பரவாதுங்கிற மாதிரி டாக்டர் சொல்றாங்க, ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதே மாதிரி ஒரு திருப்பூர்ல இருந்து 2-3 பேர் வர்றாங்க, வந்து சார் டாக்டர் மருந்தெல்லாம் எங்களுக்கு கேட்கறதுல திராட்சை சாப்பிட்டாலே எங்க பொண்ணுக்கு சளி நல்லா போகுதுங்கிறாங்க. அதனால நான் வந்து திராட்சை 25 ஏக்கர் பண்ணிட்டு இருக்கேங்க, ஆனியன் பண்ணிட்டு இருக்கிறேன், வாழை பண்ணிட்டு இருக்கிறேன், தக்காளி பண்ணிட்டு இருக்கிறேன், கத்திரி பண்ணிட்டு இருக்கிறேங்க, மிளகாய் பண்ணிட்டு இருக்கிறேன், நிறைய விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா வந்து எங்களுக்கு வந்து நூல் புழுவுங்கிறத வரதில்லை. இந்த ஆர்கானிக் பண்ணிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து செடியினோட குரோத் நல்லா இருக்குது, பூமியினோட வளம் நல்லா இருக்குது, விவசாயம் நல்லா இருக்குது, நம்ம நிம்மதியா. நானே வந்து இன்னைக்கு ஆர்கானிக்ல வந்து ராய் சாப்பிட்டு இருக்கிறேன், சோளம் சாப்பிட்டு இருக்கேன், நெல் ஆர்கானிக்ல சாப்பிட்டு இருக்கிறேன், தக்காளி எல்லாமே ஆர்கானிக் சாப்பிட்டு இருக்கிறதுனால நாங்க நம்ம குடும்பம் எல்லாமே இன்னைக்கு எந்த ஒரு வியாதியும் இல்லாம நாங்க எல்லாம் ஆரோக்கியமா இருக்கிற காரணமே இந்த விஷமில்லாத ஒரு உணவு தான். நம்ம இப்ப இருக்கிற நம்ம மினிஸ்டரும் கூட, தாமோதர மினிஸ்டரும் கூட நம்ம தொகுதி மினிஸ்டர், அவருக்கு எங்களுக்கு ரொம்ப வேண்டி வருதாங்க. அவரே வந்து ஒரு மீட்டிங்ல வந்து ஆர்கானிக்லயே போயிட்டீங்களேன்னா எங்களுக்கு இந்த ஃபெர்டிலைசர் இதெல்லாம் தொந்தரவு இல்லை, சதாசிவம் எல்லாரும் ஆர்கானிக் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் ஒவ்வொரு மீட்டிங்லயும் கூட என்னைய எடுத்துக்காட்டா பேசிருக்காரு.
ரொம்ப அருமையா சொன்னீங்க. நான் நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கு முன்னாலே உங்க பதிலே வந்துருச்சு. அதாவது விஷம் இல்லாத உணவு கொடுக்கறேன் அப்படின்ட்டு அந்த ஒரு வார்த்தையே போதும், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதுக்கு. ஆர்கானிக் சர்டிபிகேஷன் மாதிரி மினிஸ்ட்ரியே உங்களுக்கு சர்டிபிகேஷன் கொடுத்தாச்சுன்னு வேற சொல்றீங்க. சரி, இதுக்கு முன்னால என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த வேறுபாடு இருக்குது இல்லையா அத சொல்லுங்க.
முதல்ல அந்த ஃபெர்டிலைசர் ஃபெர்டிலைசர் போட்டிருக்கும் போதுங்க, பொடலை போட்டாலுமே ஒரு 2-3 கிராப் பொறிச்சாச்சானே அதுல நூல் புழு நிறைய வந்துருங்க. அப்ப வந்து அந்த மருந்து வந்து விஷ மருந்து அந்த அந்த இது எல்லாம் அந்த என்னென்ன மருந்து எல்லாம் அடிச்சோம்னா புழு உடனே செத்து போகுதுங்க. செத்து ஒரு 8 நாள் என்ன ஆகுதுங்கன்னா செத்த புழு வந்து டபுள் பங்கு உற்பத்தி ஆகிக்குது. இப்ப வந்து அந்த ஆர்கானிக் பண்றதுனாலங்க அந்த நூல் புழுவே தாய்ப்பூச்சியே வந்து முட்டு வைக்கிறது இல்ல. எங்களுக்கு வந்து ஒரு செடி அழிர் வரைக்கும் அந்த நூல் புழுவு அந்த விஷப்பூச்சியே ஒண்ணுமே இல்லாம சுத்தமா இருக்குது. ஆனால் எனக்கு அனுபவ பிரகாரம் வந்து ஆர்கானிக் வந்து நல்ல ஒரு சரியான ஒரு விவசாயிகளுக்கு வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருக்கு. அப்புறம் நான் நெல்லெல்லாம் முதல்ல போட்டேன்னா சாதாரணமா ஒரு 20 குவிண்டால் தான் வராதுங்க, இப்போ அந்த ஆர்கானிக் போட்டு பண்ணக்கப்புறம் 40 குவிண்டல் நெல் விளையிறீங்க. அதனால ஆர்கானிக் பண்றது ரொம்ப நல்லதுங்க, விவசாயிக்கு நல்லது, பூமிக்கு நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது.
சரி, ஆர்கானிக்லயே நிறைய வகை இருக்குது இல்லீங்களா, நீங்க எந்த வகையை பின்பற்றீங்க அதை பத்தி சொல்லுங்க.
ஆர்கானிக்லயே நம்ம பஞ்சகல்யா தான் போட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் கவர்மெண்டே வந்து புக் விட்டுருக்காங்க, இதுல ஆர்கானிக் சர்டிபிகேஷன்ல வந்து புக்கு கொடுத்துருக்காங்க. அந்த புக்ல எல்லாமே போட்டிருக்காங்க. அந்த ஆடு திங்காத தலைன்னு ஒரு 5 தலை இருக்குங்க. அந்த தலையில எந்த தலையில ஒவ்வொரு தலையிலையும் போட்டு அந்த பசு மூத்திரம், பசு சாணம், பசுனோட நெய், காட்டினோட மண்ணு கூட சேர்ந்து துளசி செடி அரைச்சு போட்டோம்னா அது கேக்குதுங்க. அதே அந்த பஞ்சகல்யாத்தோட ஆப்பிரிக்கன் தலைய பூவை அரைச்சு போட்டாலும் அது எல்லா புழுவும் கேக்குதுங்க. தும்ப தலையை போட்டு அரைச்சு போட்டாலும் அதுவும் கேக்குதுங்க. இந்த மாதிரி அந்த ஆடு திங்காத தலைய வந்து நம்ம மருந்துக்கு யூஸ் பண்ணோம்னா அத்தனை பூச்சி கண்ட்ரோல் ஆகுதுங்க. விளைச்சல் வந்து பஞ்சகல்யா பண்ணும்போது உங்களுக்கு விளைச்சல் நல்லா இருக்குதுங்க, வியாதி ரொம்ப குறைவா இருக்குது. ஆனா இந்த திராட்சைக்கெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப அந்த பவுடர் மில்லி அந்த நோயல் இல்லாம திராட்சை வந்து இன்னைக்கு அருமையா விளையுது. இப்ப நான் திராட்சையில வந்து எனக்கு முக்கியமா அதுதான், திராட்சையில வந்து ஃபர்ஸ்ட் லாஸ்ட்லயே நான் இருந்தால் நம்ம விடாமுயற்சியோட வந்து ஆர்கானிக் பண்ணணும் பண்ணேன். நம்ம சில இதுலயும் கூட டெக்னிக்கல் இதுலயும் கூட இவங்க எல்லாம் கூட யூனிவர்சிட்டியும் கூட சில பேர் எல்லாம் எப்படி சார் உங்களால் பவுடர் மில்லி எல்லாம் திராட்சையில வந்து உங்களால எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம அக்ரி டிபார்ட்மெண்ட்லயும் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து நான் அதை முயற்சி பண்ணி அது எப்படி எடுக்கணுங்கிறதுல எடுத்து பண்ணி இன்னைக்கு நான் திருப்தி ஆகி மறுபடியும் திராட்சை வந்து இனி மறுபடியும் 10 ஏக்கரம் போடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன்.
ஐயா வந்து இப்ப நீங்க ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து 2009 இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னீங்க. இது வந்து சில பேர் வந்து உங்களை என்ன எப்படி பண்ண போறாருன்னு கூட எதிர்பார்த்திருந்திருக்கலாம் இல்லீங்களா, அதெல்லாம் எப்படி எதிர்கொண்டு வந்தீங்க சொல்லுங்க அதை பத்தி.
ஆர்கானிக்ல வந்து வயது குறைவா இருக்கிற ஆனியன், காலிஃபிளவர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு 60-50 நாள் அறுவடையா செய்யக்கூடிய ஒரு பயிரை யூரியா போடாம இந்த மருந்து அடிக்காம அது வந்து குறுகிய வயதுடைய பயிரை வந்து எடுக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு எல்லாருமே அதை சொன்னாங்க. ஆனா நான் இன்னைக்கு எடுத்துக்காட்டா வந்துங்க, 30 ஏக்கர் ஆனியன் போட்டு ஒரு ஃபெர்டிலைசரும் இல்லாம எந்த ஒரு யூரியாவும் கொடுக்காம இன்னைக்கு ரொம்ப அதாவது நம்ம ஏரியாவிலேயே ஒரு ஹை ஈல்டு அந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்ப வந்து பார்த்தாலே நம்ம தோட்டத்தை பார்த்தாலும் தெரியும், அதாவது ஆனியனை பார்த்தா வந்து சின்ன வெங்காயம் பேருங்க, ஆனா எங்க ஆனியனை பார்த்தா பெரிய வெங்காயத்தோடு இருக்குது, எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அதனால வந்து நம்ம ஃபெர்டிலைசர் இல்லாம நம்ம பண்ணும்போது எங்களுக்கு நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்குதுங்க.
ஐயா சொன்னீங்க சின்ன வெங்காயமே பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம் சைஸ்ல இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. மிளகா போட்டிருக்கீங்க, மிளகு போட்டிருக்கீங்க, திராட்சை சொன்னீங்க, பன்னீர் திராட்சை ரொம்ப அருமையா இருக்குது அப்படின்லாம் சொன்னீங்க. ஷெல்ஃப் லைஃப், ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணி வளர்ந்த பயிர்களோட ஷெல்ஃப் லைஃப் எப்படி இருக்குது அதை பத்தி சொல்லுங்க.
மேடம், நாங்க ஆர்கானிக் பண்றத ஒரு பெருமையா நினைக்கிறோம். நம்ம வந்து அந்த திராட்சை பாக்ஸ் 2 கிலோ பாக்ஸ் உழவர் சந்தை நிறைய எல்லாம் கொடுத்துட்டு போறோம். அவங்க நம்ம பெட்டியில வந்து நம்ம போன் நம்பர் எடுத்திருக்கிறோம். அவங்க போன் பார்த்துட்டு சார் உங்க திராட்சை தான் வேணும் சார் அப்படின்னு சொல்லி விரும்பி வந்து கேக்குறாங்க. எங்கிட்ட வந்து வருஷம் போற எங்களால் திராட்சை கொடுக்கல, அறுவடை ஆகும் போது கொடுத்துறோம். அப்ப வந்து அவங்க சொல்றாங்க அந்த சாதாரண திராட்சை வாங்கிட்டு போன புளிக்குதுங்க, ஆனா உங்க திராட்சை வந்து அவ்வளவு இனிப்பா இருக்குதுங்க, அவ்வளவு தித்திப்பா இருக்குதுன்னு சொல்லி விரும்பி வந்து கேக்குறாங்க. அதே மாதிரி தக்காளி எடுத்துட்டாங்க, நம்ம தக்காளி வந்து டெய்லி 300-400 ட்ரே எல்லாம் மார்க்கெட் போகுதுங்க. அந்த அத்தனை தக்காளியுமே அவங்க பழமுறை அவர் நடராஜா அவர் எடுத்துக்கிறாருங்க, ஆப்பிள் தக்காளிய அவரு எடுத்துக்கிறாரு. ஆனா எடுக்கிறத வந்து விலை கொடுக்கறதில்ல, அதாவது அது என்னங்கிறாருன்னா ஆர்கானிக் தக்காளி வாங்கிட்டு போன டேமேஜ் வந்து ரொம்ப குறைவா இருக்குது, சாதா அந்த அவங்க தக்காளியில வாங்கிட்டு போனோம்னா அது ட்ரேவுக்கு 2-3 கிலோ வேஸ்டேஜ், இதுல வேஸ்டேஜ் வரதில்லை அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பெருமையா வந்து நம்ம KRS தக்காளியானு அவரு வந்த மாதிரி விலை கொடுக்காம எடுத்து கொட்டிட்டு போயிடுறாருங்க.
சரிங்க, நீங்க விலை எப்படி இதுக்கு நிர்ணயம் பண்றீங்க
சார்? ஆர்கானிக்னு அதிகமாக இருக்கு, ஆனா நாங்க வந்து விலை நிர்ணயம் பண்றதுல அது கவர்மெண்ட் பார்த்து பண்ணனா கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனா வந்து ஆர்கானிக்ல வந்து வேஸ்டேஜ் ரொம்ப குறைவு, உங்களுக்கு நல்ல விஷம் இல்லாம ஒரு உணவும் இருக்குது. ஆனா நிறைய பேர் விரும்பி வாங்குற நம்ம கோயம்புத்தூர்லயே வந்து ஸ்ரீவக்ஸா, OTR, ரேஸ் கோர்ஸ்ல ஆர்கா ஃபுட்டுங்க, அப்புறம் RS புறத்துல இந்த மாதிரி நிறைய ஒரு 10 கடைக்கு நாங்க வந்து திராட்சை, தக்காளி, மிளகாய், கத்திரி எல்லாமே நாங்க அந்த கடைகளுக்கு சப்ளை பண்றோம். மிச்சத்தை கொண்டு போய் மார்க்கெட்ல வித்து போடுறோம். மார்க்கெட்ல வித்தா வந்து இவங்க பழமுறை நிலையை வந்து மார்க்கெட்ல என்ன ரேட்டுக்கு அந்த ரேட்ல போட்டு கொடுக்கறாங்க, இதுக்குன்னு தனியா கொடுக்கறது இல்ல.
சரி, சர்டிபிகேஷன் பத்தி சொல்லுங்க, அப்புறம் விதை நீங்க எங்க வாங்குறீங்க அதையும் சொல்லுங்க.
சர்டிபிகேஷன் வந்து நம்ம கோயம்புத்தூர் தடாக ரோட்ல இருக்கிற அவங்க சர்டிபிகேஷன், ஆர்கானிக் சர்டிபிகேஷன் தான். அவங்க வந்து 2009 வந்து அவங்க டைரக்டர் வந்து நம்ம காட்டுக்குள்ள வந்து போற செக் பண்ணிட்டு சர்டிபிகேஷன் கொடுத்தாருங்க. அப்புறம் 3 வருஷம் கழிஞ்சு அபிடா கொடுத்திருக்காங்க. அவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் எப்ப வருவாங்கன்னு சொல்ல முடியாது. எந்த ஜாமத்தில் எந்த கோழி வைப்பட சாயங்காலம் வந்து பூரா செக் பண்ணுவாங்க. ஏதாவது அந்த ஃபெர்டிலைசர் போட்டு இருக்கிறதா, காயினம் இருக்கிறதா, மருந்து இருக்கா பூரா செக் பண்ணுவாங்க. அதுல வந்து நாங்க வந்து யூஸ் பண்றது இல்லைங்களா, அது ரொம்ப நீட்டா அவரு எங்களை பாராட்டி போனாங்க. பரவாயில்ல சார், நீங்க வந்து முறையா வந்து நீங்க பண்றீங்க, எங்களை ஏமாத்தாம நீங்க வந்து உங்க மனசாட்சி போதும் நீங்க பண்றீங்கன்னு அவங்க வந்து எங்களை வந்து பாராட்டி எங்களுக்கு சர்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க, அபிடா கொடுத்திருக்காங்க. இன்னொரு 9 மாசம் போனா நாங்க ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அந்த அளவுக்கு எங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்குங்க. ஆர்கானிக் விதையும் இருக்குதுங்க. ஆர்கானிக் விதையை நம்ம அவங்க சர்டிபிகேஷன் ஆபீஸர்ல கேட்டு அவங்களே கொடுக்கறாங்க. அதை வாங்கி நம்ம வந்து நாட்டு பண்ணையில் கொடுத்து நம்ம தக்காளி மிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம பண்ணிக்கிறோம். அப்புறம் திராட்சைக்கு வந்து அது 12 வருஷம் ஸ்டாண்டிங் கிராப் தானே, அதனால நம்ம வந்து அதுக்கு ஒன்று விதை ஒன்று எடுக்க வேண்டியதில்லை. தக்காளி இது மட்டும். அப்புறம் ஆனியன் வந்து சர்வசாதாரணமா அது நம்ம காட்டிலேயே விளையிற வெங்காயத்தை எடுத்து அப்படியே நடுறதானே, ஒரு வெங்காயத்தை தான் நட்டு ஒவ்வொரு தூர் நட்டா பெரிய பெரிய தூராய் போகுது. அவ்வளவு நம்ம தோட்டத்தில் இருக்கிற வெங்காயம் தான்.
எக்ஸ்போர்ட் பண்றதாக ஒரு ஐடியா இருக்குதுன்னு சொன்னீங்க, உங்களுடைய கனவு ஈடேற வாழ்த்துகிறோம். இப்பவே எந்த ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியால இருக்கீங்க?
எக்ஸ்போர்ட் பண்றோங்கிற இதுல பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா அது கவர்மெண்ட் எப்படி ஒத்துழைப்புன்னு தெரியலங்க. அப்புறம் நிறைய பேர் பிரைவேட்டுகள நிறைய பேர் எக்ஸ்போர்ட் கேட்டிருக்காங்க. அந்த திராட்சை வந்து ஜூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அது வந்து 6 மந்த் எக்ஸ்பிரிடேட் கொடுத்திருக்காங்க நம்ம இங்க யூனிவர்சிட்டியில தான் பண்றோம். அதே மாதிரி திராட்சை பண்ணிட்டு இருக்கிறோங்க. வெங்காயம் இப்போ பட்டரை போட்டு எல்லாம் வச்சிருக்கிறோம். அது வந்து தூத்துக்குடிக்கும் நாங்க இதை பண்ணி கொடுத்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இப்போ கிலோ 25 ரூபாய்க்கு மார்க்கெட் வித்துட்டு இருக்குது. நாங்க எப்பவுமே பட்டையில போட்டு வச்சு ஐப்பசி மாசம் தான் டிஸ்போஸ் பண்ணுவோம். அதுக்குள்ள நிறைய பேர் வந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி பனானா வந்து இதுல வந்து வாழைப்பழம் வந்து அது வந்து பவுடர் பண்றாங்க. இந்த நேந்திரம் கதலி இருக்குதுங்க, செவ்வாழை இருக்குது, ரொப்பஸ்டா இருக்கு, 4 ஐட்டம் இருக்குது. 4 ஐட்டம் கிட்டத்தட்ட ஒரு 25 ஏக்கர் போட்டிருக்காங்க. அது வந்து ஆர்கானிக். ஆர்கானிக் வந்து சீக்கே இல்லைங்க, வாழைலன்னு ஏகப்பட்ட சீக்கு வரு. இந்த ஆர்கானிக் போட்டதுனால எங்க வாழைக்கு வந்து எந்த சீக்குமே கிடையாது, ரொம்ப நல்லா இருக்குதுங்க.
கிட்டத்தட்ட 100 ஏக்கரால நீங்க பயிர் பண்ணிட்டு இருக்கீங்க, இரிகேஷன் ஃபெசிலிட்டி அதை பத்தி சொல்லுங்க.
100 ஏக்கராம் பூராம இரிகேஷன் தான் போட்டுக்கிறோம். நம்ம கவர்மெண்ட் சப்சிடியில வந்து உங்களுக்கு அந்த கம்ப்ரஷன் மருந்தடிக்கிற கம்ப்ரஷன் கொடுத்திருக்காங்க. அது வந்து சர்வசாதாரமா ஒரு 30,000 ரூபாய் வருங்க. கவர்மெண்ட் சப்சிடி ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கட்டி எடுத்திருக்கிறோம். அது மாதிரி மினி டிராக்டரி கொடுத்திருக்காங்க, அது வந்து 3.5 லட்சம் ரூபாய் வருதுங்க. சப்சிடி போக 1 லட்சம் ரூபாய் சப்சிடி போக 2.5 லட்சம் ரூபாய் கட்டணும். அந்த டிராக்டரி எங்களுக்கு எல்லாமே உழவு எடுக்கிறது, களைய இது பண்றதுங்க, பார் ஓட்டுறது, எல்லா லோட்டா வெட்டார் போட்டு வாழைய முடிஞ்சக்கப்புறம் அது எல்லாமே கவர்மெண்டோட சப்சிடியில் தான் நம்ம இது நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. எங்களுக்கு இன்னும் இனிமேல் தான் எங்களுக்கு என்னென்ன சப்சிடி வருதுன்னு தெரியல. விவசாயிகளுக்கு வந்து கவர்மெண்ட்டும் நிறைய செய்யறாங்க சொல்றாங்க. ஒவ்வொன்றாத்தையும் எங்களுக்கு தெரியுது. இனிமேல் வந்ததானே எங்களுக்கு இந்த சக்தி எல்லாமே அனுபவிச்சுக்கலாம். எங்களுக்கு விவசாயத்துக்கும் நல்ல உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது.
இவ்வளவு பெரிய விவசாய நிலத்தை வச்சு பாதுகாக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஆள் பற்றாக்குறை இல்ல, ஆள் பலம் உங்களுக்கு வேணும் இல்லீங்களா, அதை எப்படி சமாளிக்கிறீங்க சொல்லுங்க.
ஆளுக்கு வந்து ஒரு 30 ஏக்கராவுக்கு ஒரு ஆள் இருந்தாலே இப்போ தண்ணி கட்டிருக்குங்க. அது ஒரு ஆள் கேட்டால மட்டும் மாத்தி மாத்தி விட்டுறாங்க. ஆள் வந்து களை எடுக்கிறது எல்லாமே இதுல எடுத்துக்கிறோம், மிஷின்ல எடுத்துக்கிறோம். ஆள் பற்றாக்குறைங்கிறது இருக்குதுங்க. ஆனா நம்ம அந்த அளவுக்கு தண்ணி கட்டுற வேலை இதெல்லாம் இல்லாம இருக்கிறதுனால களை எடுக்கிறதால திராட்சை காட்டையில எடுத்தீங்கன்னா களை எடுக்கிறது இல்லை. நாங்க வந்து லோட்டா வெட்டாரை போட்டு ஓட்டிக்கிறோம் பண்ணிக்கிறோம், களை எடுக்கிற வேண்டியில் சும்மா கொஞ்சம் அந்த செடி கிட்ட மட்டும் அப்படியே பதல் மட்டும் எடுத்து விட்ட போகுது.
சரி, இப்ப ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னீங்க, ஆடு மாடு வேணும் இல்லீங்களா, எத்தனை மாடு கண்ணு வச்சிருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க.
மாடுக்கு 20 உருப்படி வச்சிருக்கிறோம். அந்த சாணத்தோட வெளியே கொஞ்சம் சாணம் வேலைக்கு வாங்குறோம். அப்புறம் அந்த கோழி எருவு அது ஒரு 50% அவங்க சர்டிபிகேஷன் சொன்னாங்க. பூராமே கோழி போடக்கூடாது, நம்ம சாணத்தோட ஒரு 50% அது இது கலைக்கலாம், அது கலைக்கு போட்டுரும். அப்புறம் ஆட்டுப்பட்டி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்டுப்பட்டி செம்மறி ஆடு இருக்குதுங்க. அவங்க வந்து ஒரு நிறைய மேய்ப்பு 1000 கணக்கான ஆடு வச்சிருக்காங்க. அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை காட்டுக்குள்ள வந்து ஆட்டுப்பட்டி பிடிச்சி கொடுத்துறாங்க. எங்களுக்கு இதே வந்து ஒரு பெரிய லிங்க்குங்க. ஆட்டுப்பட்டி ஒண்ணு நம்ம தொழு எருவு ஓடு, இந்த ரெண்டு இந்த காடு நல்ல வளம் ஆயிக்குது. இந்த ஆட்டுப்பட்டி தொழு எருவு கோழி எருவு எல்லாம் போட்டுங்க, கூட அந்த ஆர்கானிக் எருவு ஃபெர்டிலைசரும் போடுறதுனாலங்க காடு பார்த்தா அப்படியே பொது பொதுன்னு வளமா இருக்குது. அந்த காட்டுல நடந்து போனாலே அந்த அந்த காத்து வாசனைப்பட்டாலே எங்களுக்கு இருக்கிற அந்த ஆஸ்மா குணம் கூட சரியாயிருமாங்கிற மாதிரி நேற்றுக்கு வந்திருந்தேன். ஸ்ரீவக்சா மேடம் கூட சொன்னாங்க, காட்டுக்கே வந்திருந்தாங்க. அவங்க வந்து போலந்திலிருந்து வெளிநாட்டுக்காரங்க வந்து பாத்துட்டு போனாங்க. சார், இந்த மாதிரி நான் விவசாயி வந்து பார்த்ததே இல்லைங்கிறாங்க. காடு வந்து இவ்வளவு நீட்டா வச்சிருக்கீங்கன்னா நான் எப்படி பாராட்டுறேன்னு தெரியல சொல்லி அந்த போலந்துக்காரன் வந்து இங்கிலீஷில் பேசுறேன். அது கூட எங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் அந்த அம்மா தான் பண்ணுச்சு.
சரி, ஆர்கானிக் ஃபார்மிங் அதுக்குண்டான கருத்தரங்குகள் ஏதாவது நீங்க கலந்துட்டு இருக்கீங்களா?
அந்த மாதிரி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மள இவங்கதான் கூப்பிட்டு இன்னைக்கு இந்த வானொலி நிலையம் எங்களை ஃபர்ஸ்ட் போட்டு கூப்பிட்டு எங்களை இது பண்ணிருக்காங்க. பாக்கி யாரும் இன்னும் கூப்பிட்டுவே இல்ல.
சரி, விவசாய பெருமக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னவா இருக்கும்?
விவசாய பொருட்களுக்கு ஆர்கானிக் பண்ண நல்ல வருமானம் இருக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனா இனி வந்து நம்ம ஜனங்க திருந்த மாட்டேங்கிறாங்க. ஒரு தடவை பண்ணி ஏதாவது ஃபெயில் ஆச்சுன்னா உடனே எங்களையே கேள்வி கேட்கறாங்க, ஐயா நீ சொல்லி நாங்க ஆர்கானிக் பண்ணி வெள்ளாம போச்சு, ஃபெர்டிலைசர் போட்டிருந்தா 10 மூட்டை திரும்ப 20 மூட்டை எடுத்து எங்க மேல வந்து அவங்க வருத்தப்படுறாங்க. அது அவங்களாக திருந்துற வரைக்கும் நம்ம அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. நாங்க செய்யறோம், எங்களை வந்து பாக்குறாங்க. ஆனா மறுபடியும் அது செய்யறதுக்கு வந்து துணிச்சலுமே அவங்களுக்கு ஒரு துணிவும் வரமாட்டேங்குது. என்ன தெரியல.
விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதுல வந்து உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவங்கள், உங்களை யாராவது ரொம்ப வாழ்த்தி பேசின அனுபவம், நெகிழ வச்ச அனுபவம், அதை பத்தி சொல்லுங்களேன்.
எக்ஸ்பிரிஸ்டர் அரங்கநாய அவர்கள், நான் விவசாயம் பண்ணிட்டு இருந்துட்டு நான் சில பூமிகளை வந்து வித்து போட்டு செங்கல் சூளை ஆரம்பிச்சேன் சாம்பர். அப்புறம் ஒரு தடவை மத்திவாளையம் வந்து எங்க வீட்டுக்கு வந்தாரு. வந்து பார்த்துட்டு, ஆனா இந்த சாம்பர் தொழில் யாரு வேணும் பண்ணலாம்டா, விவசாயம் அங்க இருக்கு, நீ வந்து ஏற்கனவே ஒரு தக்காளி சதாசம் நீ பேர் வாங்கியிருக்கிற, அதனால நீ விவசாயத்துல வந்து நீ எப்பவும் முன்னோடியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றத வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வேத வாக்கா நினைச்சு, அதே மாதிரி அவரு எது வேணுமோ நீ பண்ண அந்த விவசாயத்தை மட்டும் விடக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஊக்கமும் ஆதரவும் கொடுத்தங்காட்டி இப்ப மறுபடியும் அவர் சொல்றது மறுபடியும் ஒரு படி நான் மேல பண்ணிட்டு இருக்கேங்க. அவரு பெரிய பெரிய அறிவாளி, அவர் ஒரு பெரிய மனிதரும் கூட. அவர் சொல்றது வந்து உண்மையிலேயே ஒரு வேத வாக்கு என்ற அனுபவ பிரகாரம், அவர் சொன்ன வேத வாக்கு பிரகாரம் நான் வந்து விவசாயத்தை வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கிறேன். பணம் வந்து எதில் வேணும் கொளிக்கிறீங்க, ஆனா வந்து எதில் பண்ணால் பழைய, ஆனா விவசாயம் வந்து எல்லாரும் செய்ய முடியாது, நீ ஒருத்தன் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ஆணித்தரமா அன்னைக்கு சொன்ன வாக்கு எனக்கு இன்னும் மனசுல நெஞ்சில் அப்படியே இருக்குது.
உங்க பசங்களை வந்து விவசாயத்துல ஈடுபடுத்தி இருக்கீங்களா?
மேடம், அவங்க யாருமே நோ இன்ட்ரெஸ்ட். நாங்க வந்து காலையில 5 மணியிலிருந்து நைட்டு 10 மணி வரை உழைக்கிறது பார்த்தால அவங்களுக்கு கஷ்டமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க யாருமே அதுல இல்ல. நானு எங்க சம்சார தம்பி, தம்பி சம்சார எங்க அம்மா இவங்கதான் பண்ணிட்டு இருக்கமே தவிர்த்து அவங்க யாருமே அதுல தலையிட மாட்டாங்க. இப்ப ஒரு பையன் வேலைக்கு போயிட்டானுங்க, எங்க தம்பி பையன் ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு எங்க பொண்ணு வந்து காலேஜ் போயிட்டு இருக்கிற, என் தம்பி பையனு காலேஜ் போயிட்டு இருக்காங்க. யாருமே விவசாயத்துல வந்து நாட் இன்ட்ரெஸ்டட் இருக்கிறாங்க.
ஐயா, உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க.
நானும் பிரதர் ரெண்டு பேர் இருக்கிறோம், கூட்டு ஃபேமிலி. அப்புறம் எங்க ஃபாதர் இல்லைங்க, எங்க மதர் இருக்கிறாங்க. அப்புறம் எங்க மைத்துனர் ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவருக்கு சம்சாரம் குழந்தை இருக்குது. எனக்கு ஒரு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இருக்குது. எங்க தம்பிக்கு 2 பையன் இருக்கிறாங்க, மதர். கிட்டத்தட்ட நாங்க ஒரு 10 பேர் இருக்கிறோம் நம்ம குடும்பத்துல. நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறோம். நானு உன்னை ரவுண்டு ஏகமா ரவுண்ட் அடிச்சுட்டு பண்ணிட்டு, பிரதர் வந்து நம்ம சொல்றது வந்து அவருக்கு நான் என்ன சொல்றேன் அது வந்து பண்ணிட்டே இருப்பாருங்க. எங்க மைத்துனர் சாம்பர் இருக்குது, அது வந்து பாத்துக்கிறாருங்க, செங்கல் சூளை அது வந்து சேம்பர் பாட்டுக்காரு. அதனால நம்ம ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறதுனால எல்லாரும் அதான் சொல்றாங்க, நீங்க வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறனால தான் உங்களால இத்தனையுமே சமாளிக்க முடியுது. இதே வந்து நீங்க ஒருத்தராவோ உங்க தம்பி ஒருத்தரா இருந்தா இத்தனை வேலை செய்யவே முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் எங்களை வாழ்த்துறாங்க. அந்த வாழ்த்துக்கு நன்றி.
அருமையா சொன்னீங்க. அதாவது ஃபேமிலியும் ஜாயிண்ட் ஃபேமிலி, கூட்டு வாழ்க்கை, விவசாயம் பாத்தீங்களா கூட்டு பண்ணை எல்லாத்திலயுமே, அதனாலதான் உங்களால இவ்வளவு தூரத்துக்கு வெற்றி அடைய முடிஞ்சிருக்கு இல்லீங்களா? சரி, எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொன்னீங்க, உங்களுடைய கனவுகள் அத்தனையும் மெய்ப்பட நிலையத்தின் சார்பிலும் நேயர்களின் சார்பிலும் வாழ்த்துகிறோம். வணக்கம்.
நன்றி. வணக்கம் மேடம்.
இயற்கை விவசாயம் செய்து வரும் மாதம்பட்டி குப்பனூரைச் சேர்ந்த விவசாயி சதாசிவம் அவர்கள் தம்முடைய அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். நிகழ்ச்சியில் இதுவரை உடன் உரையாடினார் என் கோமா.